ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. Demi dikuliah Allah'ın niyazı, Fırat'ına Sahih-ül Bukhari yazdı, Kitab-ı Tevhid İzzati ayeti bu yazdı. Alâzı, Allah'ın ipatı, arindu bunla kuliye, Allah'ın ile sıfatıdan ipatı, arindu bunla bileceği bir şey bile, tam arindu bunla bileceği. Alli, ilgi ayet, tam arindu bunla bileceğinde pahalı, அல்லாஹ்வை மூமின்கள் பார்ப்பார்கள், அல்லாஹ்வை மூமின்கள் சந்திப்பார்கள் என்ற விஷயத்தை பல ஹதீஸ்களின் வாயிலாக நாம் படித்துக் கொண்டிருந்தோம். அதனுடைய தொடரிலே அபூபக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அன் அபீ பக்ரத் அன் நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال الزمان قد استدار كهيئته يوم خلق السماوات والأرض، السنة اثنا عشر شهرا منها أربعة حرم، ثلاث متواليات ذو القعدة وذو الحجة والمحرم ورجب مضاف الذي بين جمادى وشعبان، أي شهر هذا؟ قلنا الله ورسوله أعلم، فسكت حتى ظننا أنه سيسميه بغير اسمه، قال أليس ذا الحجة؟ قلنا بلى، قال أي بلد هذا؟ قلنا الله ورسوله أعلم، فسكت حتى ظننا أنه سيسميه بغير اسمه، قال أليس البلدة؟ قلنا بلى، قال فأي يوم هذا؟ قلنا الله ورسوله أعلم، فسكت حتى ظننا أنه سيسميه بغير اسمه، قال أليس يوم النحر؟ قلنا بلى، قال فإن دماءكم وأموالكم، قال محمد وأحسبه، قال وأعراضكم، عليكم حرام كحرمة يومكم هذا في بلدكم هذا في شهركم هذا، وتتلقون ربكم فيسألكم عن أعمالكم، ألا فلا ترجعوا بعدي ضلالا يطلب بعضكم رقاب بعض، ألا ليبلغ الشاهد الغالب، فلعل بعض من يبلغه أن يكون أوعى له من بعض من سمعه. فكان محمد إذا ذكره قال صدق النبي صلى الله عليه وسلم، ثم قال ألا هل بلغت؟ ألا هل بلغت؟ முக்கியமான ஹதீஸ், ஒரு முக்கியமான நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸ். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மதீனாவின் அந்த இறுதி வாழ்க்கையிலே செய்த அந்த ஹஜ்ஜிற்கு ஹஜ்ஜத்துல் விதா, அதாவது விடைபெறக்கூடிய ஒரு ஹஜ் என்பதாக சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜுக்கு பிறகு அவர்கள் இந்த உம்மத்திலிருந்து விடை பெற்று சென்று விட்டார்கள், இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடை பெற்று சென்று விட்டார்கள். எனவே அந்த ஹஜ்ஜை ஹஜ்ஜத்துல் விதா சொல்லுங்க, ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படும். அந்த இறுதி ஹஜ்ஜில் அரபா மைதானத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்கிறார்கள். அதுபோன்று மினாவுடைய அந்த காலகட்டத்திலும் 10, 11, 12, 15 ஆகிய அந்த 4 நாட்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருந்த போது மக்கள் பல அறிவுரைகள் செய்தார்கள். அந்த மொத்த அறிவுரைகளும் இறுதி பெருமையின் அறிவுரை என்று அறியப்படுகிறது. அந்த அறிவுரையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸமானு கத் இஸ்தகார, உலகம் காலம் ஜமா காலம், காலம் இப்போது சுற்றி வந்து விட்டது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நபித்துவத்திற்கு முன்னால் குறைஷிகளுடைய வழக்கம் எப்படி இருந்தது என்றால், அந்த புனிதமான மாதங்கள் 4 புனிதமான அந்த மாதங்களில் சண்டை செய்யக்கூடாது என்பதற்காக அந்த மாதங்களை மாற்றிக் கொண்டு வருவார்கள். தங்களுக்கு விருப்பமாக தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அந்த மாதங்களை அவர்கள் மாற்றிக் கொள்வார்கள். அதன் மூலமாக அவர்கள் அடையக்கூடிய பலன் என்ன, தங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப தாங்கள் யாராவது ஒருவருக்கு போர் செய்ய வேண்டிய அந்த நிர்பந்தம் ஏற்பட்டால் அப்போது தங்களது போர் அந்த புனித மாதத்தில் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக. அப்ப அந்த புனித மாதங்கள் மொத்தம் 4 மாதங்கள், 1 துர்காதா, 2 துல்ஹஜ்ஜா, 3 முஹர்ரம். இது 3 தொடர்ந்து வரக்கூடிய மாதங்கள். அடுத்து 4வது மாதம் ஜுமாதுல் ஊல் ஜுமாதுல் உத்ராவுக்கும் ஷாபானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரஜப் என்ற மாதம். ஜுமாதுல் உத்ரா, ரஜப், ஷாபான், இப்ப இந்த 4 மாதங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித மாதங்களுக்கு கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, முக்கிய உபத்தில் குறைஷிகளிடத்திலே இவை புனித மாதங்களாகவே கருதப்பட்டு வந்தன. நல்லா அலத்துலாருமே அப்படித்தான் எழுதி இருக்கிறார். மாதங்களை படித்த போது இந்த 4 மாதங்களை புனித மாதங்களாக இருந்திருந்தார். இப்ப இந்த குறைஷிகள் என்ன செய்வார்கள் என்றால், இப்படியே தள்ளி போடுவோம், இப்படி தள்ளி போட்டு வந்த காரணத்தால் ஹஜ்ஜுடைய மாதமாகிய அந்த துல்ஹஜ் மாதம் அது அதற்குரிய சரியான இடத்தில் இல்லை, சரியான காலத்தில் இல்லை. காரணம் அப்படிங்க, இப்ப இப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு ரொம்ப பேருக்கு 6 மாதம் மனப்பாடம் கொடுக்க இல்லையான்னு தெரியல. எல்லாருக்கும் மனப்பாடம் தான், கண்டிப்பா மனப்பாடம் பண்ணும். சரியா, இப்ப முஹர்ரம், சஃபர், ரபீ உல் அவ்வல், ரபீ உல் ஆஹிர், ஜுமாதுல் ஊலா, ஜுமாதுல் உஸ்ரா, ரஜப், ஷஅ்பான், ரமலான், ஷவ்வால், ஜுல்கஅதா, ஜுல்ஹஜ்ஜ, முஹர்ரம். இப்ப என்ன சொல்ல உதாரணத்துக்கு, இப்ப இந்த ஜுல்ஹஜ் முஹர்ரம் உதாரணம், இப்ப என்ன செஞ்சிருவாங்க, அப்படியே ஒரு மாதத்தை மொத்தமா தள்ளி கொடுக்கணும். இப்ப உதாரணத்துக்கு துல்ஹஜ் அடுத்து முஹர்ரம் ஆரம்பிக்கணும், இப்ப என்ன துல்காதா அடுத்து எதை ஆரம்பிக்கணும், துல்ஹஜ் ஆரம்பிக்கணும். இப்ப இன்னொரு மாதத்தை கூட இங்க வச்சிருவாங்க, வேற ஒரு மாதத்தை கூடாது இங்க வைத்து விட்டு துல்ஹஜ் பின்னாடி தள்ளி கொடுக்கணும், இது துல்ஹஜ் கிடையாது அப்படின்னு இங்க வேற ஒரு பேரை சொல்லிக்கலாம். சொல்லிக்கொண்டா என்ன ஆகும், அவங்களுடைய என்னப்படி புனித மாதம் கிடையாது, இப்ப ஜனவரி வர வேண்டிய இடத்துல அது ஜனவரி கிடையாது, பிப்ரவரி இருக்கும். ஜனவரி எங்க கொண்டு போவாங்க கிடைச்சது, திரும்ப டிசம்பர் முடியறதுக்கு முன்னாடி ஏதோ டிசம்பர் முடிச்சா திரும்ப ஜனவரி ஆரம்பிக்கும்ல, திரும்ப அங்க கொண்டு போகணும், திரும்ப பிப்ரவரி அங்க போகணும். இப்படியே ஒரு மாதத்தை அவர்கள் தள்ளி போட்டுக் கொண்டு சுற்றி கொண்டு இருப்பார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதற்கு பிறகு இதை எதிர்த்து அவங்க கை வைக்கிறது, அவங்க எதிர்பார்த்துக் கொண்டே இருந்தார்கள். எதை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள், இந்த மாதங்கள் திரும்ப சுழற்சியா வந்து ஏற்கனவே தள்ளிப்படுத்தாங்க, ஒவ்வொரு மாதமும் அப்படியே சுழற்று சொல்லி மாதத்தை மாறிக்கொண்டே இருக்குன்னா 6 மாதம் எப்படி 11 நாள் தள்ளி தள்ளி வரும். இப்படி தள்ளி தள்ளி வந்து கடைசியில ஒவ்வொரு மாதமும் அதற்கென்று அல்லாஹ் விதித்த அந்த நேரத்தில் வருவதை காலத்தில் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அவங்க எதையுமே செய்யறாங்க. அப்ப ரசூலுல்லா இஸ்லாமும் எட்டுல மக்காவை வெற்றி கொள்கிறார் ஹிஜ்ரி மூன்று. அப்ப அந்த ஆண்களுடைய துல்ஹஜ் மாதம் அது அதற்குரிய இடத்துல வரல. ரசூலுல்லா இஸ்லாமும் இருந்தும் ஹஜ் செய்வதற்கு முஸ்லீம்களை அனுப்புகிறார்கள். அவர்களுடைய தலைமையின் நிர்ணயிக்கப்பட வேண்டும். அதுதான் சரியான கணிப்பு என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு இதில் மிகப்பெரிய ஒரு மறுப்பு பதில் இருக்கிறது. அதாவது மக்கள் எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய அந்த நாள் தான் ஹஜ்ஜுடைய நாளுக்கு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கு இதுவும் ஒரு அடையாளம். ஏன் அதாவது துல்ஹஜ் மாதம் அல்லாத ஒரு மாதத்தில் ஹஜ் நடக்குது. எப்படி நடக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல, அதாவது அவங்க மதினாவுடைய வாழ்க்கையில் ஒன்பதாவது வருஷத்துல நடக்குது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது சஹாபாக்களை எல்லாம் ஹஜ்ஜுக்கு அனுப்புகிறார். முஸ்லிம்கள் அந்த அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அமீராக தலைமை ஏற்று ஹஜ்ஜை நடத்துகிறார்கள். ஆனா கண்டிப்பா அது எல்லாம் மாசம் அல்ல, அல்லாஹ்வுடைய விதியின்படி அதிக மாசம் அல்ல. ஆனா மக்கள் அந்த நசீரா அடிப்படையில தள்ளி வைத்துக் கொண்டு வந்த கணக்கின்படி அது என்ன? அப்ப அந்த அடிப்படையில் தான் ஹஜ்ஜே நடைபெறுகிறது. இப்ப இவங்க என்ன செய்யறாங்க? கணக்கின் அடிப்படையில் சூழ்நாய சுதாரிசரம் காட்டி கொடுத்த அந்த அடிப்படையில் விரை பார்க்கப்பட்டு ஹஜ்ஜுடைய அமல் தொடங்கப்பட்டு ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள். மினாவிலே தங்குகிறார்கள், அரபாவிலே தங்குகிறார்கள். இவர்கள் சொல்கிறார்கள் இவர்களுடைய யாருடைய ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்படாது, அங்கீகரிக்கப்படாது என்று சொல்லிவிட்டு மக்கள் எல்லாம் பிறை எட்டுக்கு செல்லும் பொழுது இவர்கள் ஒரு நாளுக்கு முன்பு மினாவிற்கு பிறை ஏழிலே சென்று விடுகிறார்கள். மக்கள் எல்லாம் பிறை ஒன்பதிலே பார்க்கப்பட்ட பிறையின் கணக்கின்படியோ மாதத்தை முழுமையாக்கிய கணக்கின்படியோ பிறை ஒன்பதுக்கு அரபாவிற்கு சென்றால் இவர்கள் பிறை எட்டுக்கு அரபாவிற்கு சென்று விட்டு மக்கள் அரபாவிற்கு செல்லும் பொழுது இவர்கள் அரபாவிற்கு திருப்பி வருகிறார்கள். கேட்டால் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் பேருந்து அடிப்படையில் கரெக்டா கணக்கின் அடிப்படையில் சரியாக ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறது. மற்றவர்கள் எல்லாம் ஹஜ்ஜை தவறவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஐயாமுல் ஜாஹிரியாவிலே மாதங்கள் மாற்றப்பட்டு துல்ஹஜ் மாதம் அதற்கு முந்தைய மாதத்தில் நிகழ்கிறது. ஹஜ்ஜு அது அல்லாத வேறொரு மாதத்தில் நிகழ்கிறது. ஆனால் மக்கள் எல்லாம் அந்த நாளில் தான் செய்கிறார்கள். அதை பேடித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது சஹாபாக்களை ஹஜ்ஜுக்கு அனுப்பி ஹஜ்ஜை வழிநடத்தி செய்ய வைக்கிறார்கள். புரியுது? இதுக்கு மேலே இந்த ஆதாரம் ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எதை எதிர்பார்க்கிறார்கள்? அடுத்த ஆண்டை. அப்ப அடுத்த ஆண்டில துல்ஹஜ் மாதம் அதனுடைய சரியான காலத்தில் நிகழ்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அஸ்ஸமானு கதிஸ்ததா, காலம் இப்போது சுற்றி வந்து ஒவ்வொரு மாதமும் அதற்குரிய இடத்தில் வந்துவிட்டது. கஹைஅதிஹி யௌம கலக்கல்லாஹு ஸமாவாதி வல் அர்த, வானங்களையும் பூமியையும் அல்லாஹு படைத்த நாளில், வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்த நாளில் காலம் எப்படி நிர்ணயிக்கப்பட்டிருந்ததோ அதே நிர்ணயத்திற்கு இப்போது வந்துவிட்டது. எப்போது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தாவது ஆண்டு அப்போது வந்துவிட்டது. அஸ்ஸனத்து, இப்போ வருடம் என்பது பனிரெண்டு மாதங்கள். அவற்றிலே நான்கு மாதங்கள் புனிதமான மாதங்கள், அவற்றிலே மூன்று தொடர்ச்சியாக வரக்கூடியது. ذُو الْقَعْدَة ذُو الْحَجَّة الْمُحَرَّم அல்லது முகருடைய ரஜப், அதாவது ஜுமாதாவிற்கும் ஷாபான் மாதத்திற்கும் இடையில் உள்ள அந்த ரஜப் மாதம். இதுவரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை சொல்லி மக்களுக்கு மாதமும் ஆண்டும் இதுவும் அல்லாஹ்வுடைய படைப்பில் மனிதன் கை நுழைக்க முடியாத, கை நுழைக்க கூடாத, மனிதன் தன்னுடைய அறிவுக்கு ஏற்ப மாற்றக்கூடாத ஒரு அமைப்பு இது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தியதற்கு பிறகு அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார்கள். அதுக்கு இடையில ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். இப்ப இந்த ரமலான் மாதம் வரப்போகிறது. மீண்டும் ஒரு பெரிய குழப்பத்தை கையில எடுத்துக்கொண்டு பத்து வாக்கள் எஸ்எம்எஸ் வழியாகவும் இப்ப ரொம்ப வாட்ஸ்அப்ல ரொம்ப ஈஸியா போயிட்டதுனால செலவே இல்லாம வாட்ஸ்அப் வழியாகவும் குஃபுருடைய பத்துவாக்கள் கூட பரப்பதற்கு ஒரு பரப்பதிலே ஒரு ஆச்சரியம் இல்லை. எதை குஃபுர் என்று சொல்கிறார்கள்? எந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்தார்களோ அதை குஃபுர் என்று இவர்கள் சொல்வதற்கு துணிகிறார்கள் என்றால், இவர்கள் உண்மையில் அல்லாஹுவை பயந்துத்தான் தங்களது நோன்பை ஆரம்பிக்கிறார்களா என்றால் உண்மையில் பிறையை பார்த்து நோன்பை ஆரம்பித்தார்கள். குலபாதன் பிறையை பார்த்து நோன்பை ஆரம்பித்தார்கள். அதன் அடிப்படையில் தான் பிறையை பார்த்து முடித்து வந்தார்கள். அதே அடிப்படையில் தான் முஸ்லிம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப என்ன சொல்கிறார்கள், இது நாள் வரை நடந்ததெல்லாம் அறியாமையிலே நடந்துவிட்டது. அவர்களெல்லாம் தங்களது மாதத்தின் பிறைகளை சரியாக எடுத்துக் கொள்ளவில்லை. இப்படி பிறையை கண்ணால் பார்த்துத்தான் வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த கூற்று, இது குறைஷிகள் மாதத்தை தள்ளி போட்டதற்கு சமமாக ஆகும். ஒரு மாதத்தை இன்னொரு மாதமாக மாற்றினார்கள் அல்லவா, அந்த பாவத்துக்கு, அதாவது குஃபுருடைய பாவத்துக்கு சமமான பாவம் இது. அல்லாஹ் பாதுகாக்க எதை ரசூலுல்லாஹி வழிகாட்டி கட்டளைக்கு சென்று விட்டார்களோ அந்த வழிமுறையை எப்படி எதற்கு ஒப்பிடுகிறார்கள், குறைஷிகள் மாதத்தை தள்ளி போட்டதற்கு ஒப்பிடுகிறார்கள். இப்ப பிறையை பார்ப்பதால் இப்ப என்ன சொல்கிறார்கள், சில நேரங்களில் முன்னாடியே பிறை வந்துச்சு, முன்னாடியே பிறை வந்து கணக்கின் அடிப்படையில் வந்துருச்சு, ஆனா நீங்க பார்த்தது இல்லாமல் இருக்கிற இப்படி போனீங்கன்னா மாதத்தை நீங்க தள்ளி போயிடுவீங்கன்னு சொல்றேன். எப்படி மாதத்தை தள்ளி போட முடியும், பிறை தவறும் என்றால் அது எந்த பிறை தவறு அதிகப்படல. இப்ப முப்பதாவது பிறை நமக்கு கணக்கே தெரியல, ரசு சுதாரிச்சோம் சொல்றாங்க, பிறை கணக்கு தெரியலன்னா என்ன, நீங்க மாதத்தை முழுமையாக்கி விடுங்க. மேகமூட்டத்தின் காரணமாகவோ அல்லது குளிர்காலத்திலேயோ அல்லது வேற எந்த ஒரு சூழ்நிலையிலேயோ உங்களுக்கு பிறை தெரியவில்லை என்றால் சாமானை முப்பதாம் பூர்த்தி செய்துவிடுங்கள். அடுத்து கண்டிப்பா ஒரு பிறை தெரிந்துதான் ஆக வேண்டும். அப்ப சாபார் மாசம் ஆரம்பிச்சு இதுல எப்படி ஒரு பிறையா தள்ளி போட்டு மொத்த மாசமே தள்ளி போட வேண்டியது என்பது நம்ம கொண்டு போயிடுமா. அடுத்து அந்த பிறை வளர்ந்து திரும்ப தேய ஆரம்பிக்கும் போது மாதத்தினுடைய எண்ணிக்கை நாம் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோம், 29 வந்துருச்சு. அவன் திரும்ப பிறையை பார்க்கணும், தெரிஞ்சு அடுத்த மாதம் ஆரம்பிச்சிருச்சு, தெரியலையா 30 பூர்த்தியாகணும். இப்படி செய்யும் போது எப்படி ஒரு மாதத்தை தள்ளி போட்ட ஒரு நிலை ஏற்படும், கண்டிப்பாக அந்த நிலை ஏற்படாது. சரியா, இந்த ஒரு விஷயத்தை விலகி கொடுத்து திரும்ப அடிச்சுக்கலா இருப்போம். இன்னும் நம்ம அந்த விஷயத்துக்கு வரல, எது எந்த பாடத்துல படிச்சுட்டு இருக்கிறோமோ அந்த விஷயத்துக்குள்ள வரல. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே கேள்வி கேட்கிறார்கள். பல விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்டு சொல்வது வழக்கம். காரணம் என்ன, மக்களுக்கு அதிகமாக விளங்கி மக்கள் அதிகமாக விளங்கிக் கொள்வதற்காக அல்லது மக்களுடைய கவனத்தை தங்கள் பக்கம் ஒருங்கிணைப்பதற்காக தான் சொல்லக்கூடிய அந்த விஷயம் எவ்வளவு முக்கியமானது என்பதை அவர்களுக்கு புரிய வைப்பதற்காக கேள்வி கேட்டுவிட்டு சொல்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையின் ஒரு அமைப்பு. அப்ப அந்த அடிப்படையில் என்ன கேட்கிறார்கள் என்றால், இந்த மாதம் எந்த மாதம் என்று கேட்கிறார்கள், இது எந்த மாதம் என்று கேட்கிறார்கள். கேள்வி புரிந்தார், இது எந்த மாதம் என்று கேட்கிறார்கள். அப்ப முன்னாடி இருந்தவர்கள் எல்லாம் யார், அவர்களை பொறுத்தவரை எப்படி அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பணிவதுதான் அவர்களுடைய பண்பாகவே இருந்தது. அறிந்த விஷயங்களாக இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேள்வி கேட்டு விட்டார்கள் என்றால் அதற்கு எந்த பதிலும் சஹாபாக்கு சொல்ல மாட்டார். தெரிந்த விஷயமா இருந்தாலும் கூட யார் ரசூலுல்லாஹி என்று தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய ரசூலாக உங்களுக்கு தெரியும். ஏன் நபியிடமிருந்து அதிக கல்வியை அவர்கள் எதிர்பார்த்தவர்களாக, நபி என்ன சொல்ல போகிறார்கள் என்பதை அந்த தேட்டத்திலே தங்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட அவர்கள் என்ன பதில் சொல்வார்கள், என்ன பதில் சொல்வார்கள், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தான் அதிகம் தெரியும் என்று சொல்லிவிடுவார்கள். இப்ப இதை விட ஒரு லேசான கல்வி ஏதாவது ஏதாவது ஒரு கேள்வி இருக்குமா, இதை விட எல்லாம் அஞ்சு செய்யிருக்கிறார்கள் அவர்களோடு எல்லோரும் ஹஜ்ஜு செய்ய வந்திருக்கிறார்கள். அங்கே மினாவுடைய மைதானத்திலே ஒன்று கூடி இருக்கிறார்கள். அப்ப மக்களை எல்லாம் வைத்துக் கொண்டு கேட்கிறார்கள், இது எந்த மாதம். அப்ப சஹாபாக்கள் சொல்கிறார்கள், சொல்லா அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹுவும் அவருடைய தூதரும் தான் அறிந்தவர்கள், அல்லாஹுவும் அவருடைய தூதரும் தான் அறிந்தவர்கள்.
இந்த இடத்துல இன்னொரு ஒரு மேலதிகமான விஷயத்தையும் நீங்க தெரிந்து கொள்ளுங்க. குர்ஆன்ல அதே போல ஹதீஸ்ல இபாதத் என்று வரும்போது சொல்லுங்க, இபாதத் வழிபடுவது வணங்குவது என்று வரும்பொழுது அல்லாஹு தஆலா தனது தூதரை தனியாக பிரித்து விடுவார். அதாவது வழிபாடு வணங்குவது என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், வஹ்தஹு லா ஷரீக லஹு, அவர் ஒருவனுக்கு தான் அவனுக்கு இணை துணை இல்லை. இணை தவிர மார்க்க விஷயங்கள் என்று வரும்போது மார்க்க மார்க்கத்தில் கட்டுப்படுவது, மார்க்கத்தில் கீழ்படிவது, திருப்திப்படுத்துவது, நம்பிக்கை கொள்வது, ஏற்றுக்கொள்வது என்று வரும்போது அல்லாஹ் தனது தூதரை தன்னிலிருந்து பிரிக்கிறேன் என்று வரும்போதுதான் அல்லாஹுடைய எனக்கு மட்டும்தான் எனக்கு இணைத்துறை எதுவுமே கிடையாது என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆனால் மார்க்கத்தில் கட்டுப்படுவது, நம்பிக்கை கொள்வது, மார்க்கத்தை தெரிந்து மார்க்கத்தினுடைய அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது என்று வரும்பொழுது அல்லாஹு தஆலா தனது நபியையும் அங்கே சேர்க்கிறான். குர்ஆனுடைய நூற்றுக்கணக்கான வசனங்கள், அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்படியுங்கள், கட்டுப்படுத்தும் ஒரே வாசகம் கட்டுப்படுங்கள் என்பது அங்கே இரண்டும் சேர்க்கப்படுகிறது. ஒன்று அல்லாஹ், இன்னொன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அதே போலதான் சஹாபாக்கள் சொல்லும் பொழுது அல்லாஹும் அல்லாஹும் அவருடைய தூதரும் அறிந்தவர்கள் என்று இல்மை அல்லாவிடமும் அவருடைய தூதரிடமும் ஒப்படைக்கிறார்கள். அப்ப இதிலிருந்து நாம் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், மார்க்க விஷயங்களில் அல்லாஹ் சொன்னதற்கு கொஞ்சம் கூடுதலுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கக்கூடிய ஹதீஸுகளுக்கு கொஞ்சம் அதோட கீழதா என்று பிரிக்க முடியாது. குர்ஆனில் உள்ள விஷயங்களை சட்டங்களை செயல்படுத்துவதில் முஸ்லிம்கள் எவ்வளவு அக்கறையாக இருக்க வேண்டுமோ, புரியுதுங்களா, குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயங்களை நம்புவதில் செயல்படுத்துவதில் முஸ்லிம்கள் எந்தளவு அக்கறையோடு பிடிப்போடு இருக்க வேண்டுமோ அது போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை ஒரு சஹாபியும் அந்த சஹாபியிடமிருந்து நம்பத்தகுந்த ஒரு உண்மையான நீதியாளராகிய ஒரு தகவலை அவரிடமிருந்து நீதியாளராகிய ஒரு சரியான தகவலை அறிவித்து அது நமக்கு நம்பத்தகுந்த மார்க்க அறிஞர்களால் ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டு விட்டால், ஹதீஸ் நூல்களிலே அது பதிவு செய்யப்பட்டு விட்டால் அந்த ஒரு அறிவிப்பையும் நாம் கண்டிப்பாக நம்பிக்கை கொண்டாக வேண்டும். அந்த ஒரு ஹதீஸின்படியும் கண்டிப்பாக நாம் செயல்பட்டாக இருக்கும். சில நேரங்களில் சைத்தான் துஷராட்டத்தை ஏற்படுத்துவான். எப்படி, இது ஒரு ஹதீஸ் இருக்குது ஆனா இது குர்ஆனோடு மோதுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவான். அல்லது எப்படி சொல்லுவான் சைத்தான், ஒரு சஹாபி தானே அறிவிக்கிறாங்க, அவர்களிருந்து ஒரு தலைமை தானே அறிவிக்கிறாங்க, இது ஒரு முக்கியமான விஷயமா இருந்திருந்தா நிறைய சகாபாக்கள் அறிவிச்சிருப்பாங்கல்ல, இது ஒரு முக்கியமான விஷயமா இருந்திருந்தா நிறைய தாபிரியை அறிவிச்சிருப்பாங்களே. அதனால இதுக்கெல்லாம் போய் நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் தர தேவையில்லை, அவ்வளவு இதெல்லாம் ஒரு கட்டாயமா எடுத்துக்கொள்ள தேவையில்லை இப்படி சொல்வார்கள். அல்லது எப்படி மூன்றாவது ஒரு வகை என்ன, அதாவது நம்பிக்கை அதீதா கொள்கை விஷயங்களிலே குர்ஆன் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஹதீஸ்ல முத்தவாதி என்று சொல்லப்படுகிற அதிகமான சஹாபாக்கள் அதிகமான தாபிஈன்கள் அறிவிக்கும் போது மட்டும் அதை கொள்கையில் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு சஹாபியோ ரெண்டு சஹாபியோ மூணு பேரோ அந்த மாதிரி ஒரு சிறு மக்கள் சிறிய கூட்டம் அறிவித்தால் அப்படிப்பட்ட ஹதீஸ்களின் அடிப்படையிலேயே நாம் அகீதாவை கொள்கையை அமைக்க தேவையில்லை. அந்த ஹதீஸ்களெல்லாம் மறுத்துட்டாலோ அல்லது அதுக்கு ஏதாவது மாற்றுக்கள் சொல்லிட்டாலோ அதெல்லாம் ஒரு தப்பு கிடையாது, அதனால ஈமான்ல எந்த பிரச்சனையும் ஏற்படாது. மூணாவது சொல்றது புரியுதா, சிலருக்கு புரியல, புரியல, உதாரணம் சொல்லி சொல்றேன். திரும்ப ஒரு தடவை அந்த மூன்று விஷயங்களையும் ரிப்பீட் பண்றேன். ஒரு கூட்டம் என்ன சொல்கிறார்கள், ஹதீஸ் அதை நம்ம என்ன செஞ்சிடணும், குர்ஆனோடு ஒப்பிட்டு பார்க்கணும், குரானோடு ஒப்பிட்டு பார்த்து குரானுக்கு ஒத்து வந்தா நம்ம அதை ஏற்றுக்கணும், இல்லைனா விட்டுருந்தோம். இப்படி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன சொல்கிறார்கள், ஏற்றுக்கலாம் ஆனா கண்டிப்பா அதை வச்சு அவர் செஞ்சு ஆகணும் என்ற கட்டாயம் கிடையாது. ஒருத்தர் ரெண்டு பேரை அறிவிக்கிற ஹதீஸ் எல்லாம் கட்டாயத்தை நமக்கு பயன்படாது, அது கட்டாயம் என்று சொல்ல முடியாது. இருக்க செய்தி இருக்குது, ஒரு செய்தியில செய்தி ஒரு செய்தியா வைத்துக் கொள்ள வேண்டியதான் என்று வைத்துக்கொள்வார். தொடர்புகளுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ அதை நம்ம சொல்ல முடியாது. இன்னொரு கூட்டம் இருக்கிறார்களே, இவர்கள் எப்படி என்றால் அந்த முந்திய கூட்டம் மாதிரி. இன்னும் சில நேரங்கள் அவர்களை விட கொஞ்சம் டேஞ்சரான கூட்டம் கூட. இவங்க ரொம்ப லாஜிக்காவும் ரொம்ப ஒரு பெரிய அறிவார்ந்த முறையிலையும், அதே போல இஸ்லாம் ரொம்ப காலத்துக்கு ஏற்ப அப்படியே கரெக்டா பிரசன்ட் பண்ற மாதிரியும் அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். இந்த கூட இந்தியாவிலையும் தோன்றினாரு. இன்றைக்கு உலகத்தில் பல இடங்களில் இருந்தும் ரொம்ப பிரபலமா தங்களுடைய பிரான்ச்சுகளை நிறுவிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சொன்னா, கியாமத்துடைய அடையாளங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பாருங்க. இந்த அடையாளங்கள்லாம் இவங்களுடைய அந்த ஆராய்ச்சி பாருங்க எப்படி சொல்றது. இவ்வளவு நாளா எதிர்பார்த்த ஒன்றே வரலையா, இப்படி இவ்வளவு நாளா எதிர்பார்த்தா அப்படி அது இருந்துச்சு சொன்னா கண்டிப்பா வந்துருக்கணும்ல, அந்த அடையாளங்கள் ஒன்றே வரல. அப்ப இதெல்லாம் போய் நம்ம மக்களுக்கு தாவா செய்து இந்த ஹதீஸ்லாம் அவங்க இஸ்லாத்துக்கு வந்து அவங்க படிச்சாங்கன்னா அதை வந்து இஸ்லாத்தை வந்து தப்பா வாங்கிப்பாங்க. பாருங்க, இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த புதிய சகோதரர்களுக்கு எவ்வளவு அல்லாஹ்வுத்தால ஈமானை தெளிவாக வைக்கிறான் என்றால், தங்கள் பெரிய படித்தவர்களாகவும் பண்டிதர்களாகவும் சொல்லிக்கொண்டு ஹதீஸ்களிலே கூடிய முரண்பாடுகளையும் குழப்பங்களையும் கோளர்களையும் தேடுகிறார்களா, இவர்களை விட ரொம்ப தெளிவா ஹதீஸை புரியக்கூடிய அந்த எல்மை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறார். அல்லாஹ் குறிக்கிறார் எப்போது, அவர்களது ஈமான் சுத்தமாக கலப்படம் இல்லாமல் இருக்கும் போது. பெரிய பெரிய நாத்திகவாதிகள், பெரிய பெரிய லாஜிக் பெற்றவர்கள் எல்லாம் முஸ்லீமாக ஆனார்கள், ஆகிக் கொண்டிருக்கிறார்கள், இந்திய வரலாற்றிலும் ஆனார்கள். அவர்கள் ஹதீஸை படிக்கும் போது அதற்கு தெளிவான விளக்கத்தையும் புரிந்தார்கள், விளக்கத்தையும் சொன்னார்கள். அவர்களுக்கு அந்த ஹதீஸ் யாருக்கு இன்று லாஜிக்கின் அடிப்படையில் இந்த ஹதீஸ்களெல்லாம் குரானுக்கு புறப்படுகிறது என்று சொல்கிறார்களோ, இவர்களை விட லாஜிக்கு தெளிவாக கற்றுத் தந்த அவர்கள் இவையெல்லாம் லாஜிக்கு முரண்படவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் லாஜிக்கே தெரியாத இவர்கள் என்று சொல்கிறார்கள், லாஜிக்கு முரண்படுகிறார்கள். இப்போ அப்ப என்ன சொல்கிறார்கள், சொன்னார்கள் கடைசி காலம் வரும், கியாமத் வருவதற்கு முன்னால் தஜ்ஜால் வருவான். எல்லா நபிமார்களும் தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள், நானும் எச்சரிக்கை செய்திருக்கிறேன். அதனுடைய அடையாளங்களாக ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இவங்க எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க 1400 வருஷமா தஜ்ஜால் வரலையா. ரசூலுல்லாஹி சொன்னார்கள் வருவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப இதெல்லாம் இவங்க எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க வரலையா. ஏதோ ஒரு விஷயத்த அது வந்து சைக்கிளையா சாலையா சுசகமா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வெளியங்க வார்த்தையை வச்சுக்கிட்டு அது அப்படியே நம்பிக்கிட்டு இருக்கணும். இது என்ன ஒரு புத்திசாலித்தனமான பேச்சு இருக்கா, சொல்லி வேற ஏதோ ஒண்ணு குறிப்பிட்டாங்கன்னா நம்ம வெளியிலங்கமா தஞ்சாலும் சொன்ன உடனே புராண கதைகள் அப்படியே கேட்டு வரக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை நம்ம அனுப்பிட்டோம். யார் விட்டார்கள் அந்த பாதுகாக்க வேண்டும். அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இப்படியே கடைசியில எந்த அளவுக்கு இவங்களுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா, இந்த தியாகத்துல நல்லா அறியும் சொல்லாம பாருங்க, அதுலயும் கொண்டு போய் கை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னு சொன்னா, இந்த குளோபல் வார்மிங் சொல்லி எங்க பார்த்தாலும் பேசுறாங்க பாருங்க, எல்லாம் உலக வெப்பமயமாகும் ஆகி போச்சுட்டு வந்து. அப்படி வெப்பமயமா ஆகி அந்த பனி கட்டி எல்லாம் உருவி இதுதான் வந்து கியாமத்தாக இருக்கும் போல இருக்கு. இப்படி அப்ப ஏற்படுறதுதான் ஏதோ ஒரு உலக அழிவா இருக்கும் போல இருக்கு. மற்றபடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியோ அல்லது ஆயத்துகள்ல வர மாதிரியோ இதெல்லாம் கிடையாது. அவங்க இப்படி நிறைய உறுப்புகள் உருவாகிக் கொண்டே இருப்பார்கள். இவர்களுடைய பேச்சுகள் கவர்ச்சியாக இருக்கலாம், ஆனால் இவையெல்லாம் ஈமானோடு முரண்படக்கூடியவை, ஈமானை தகர்த்து விடக்கூடியவை. இப்படியெல்லாம் நம்பிக்கை ஏற்பட்டதற்கு பிறகு நீங்க என்னதான் தொழுதாலும் சரி அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை மறுத்த ஒருவர் அல்லாஹ்வுடைய ஷரியத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒன்றை மறுத்த ஒருவர் அவருடைய பேச்சுகள் எதுவும் அங்கீகரிக்கப்படாது, அவருடைய அமல்கள் எதுவும் அங்கீகரிக்கப்படாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களிடத்தில் கேட்டார்கள், இது எந்த மாதம் என்று. அப்ப எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் தெரியும். மாற்றப்போகிறார்களோ வேறொரு பெயரை இதற்கு சொல்லப் போகிறார்களோ என்று நாங்கள் சொல்லும் அளவுக்கு நபி அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். பிறகு நபி கேட்டார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது துர்ஹஜ்ஜு மாசமாக இல்லையா? தோழர்கள் சொன்னார்கள், ஆமல்லாஹி சுந்தரே, கண்டிப்பாக இது துர்ஹஜ்ஜா மாதம் தான். ஒரு கேள்வி முடிஞ்சிருச்சு. இரண்டாவது கேள்வி, இது எந்த ஊர் என்று கேட்கிறார்கள். அதற்கும் சகாபாக பதில் சொல்கிறார்கள், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தான் அறிந்தவர்கள். எப்படிப்பட்ட பணிவு பாருங்கள், எப்படிப்பட்ட அடக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிறார்கள். பொதுவாக எப்படி அது கை என்று சொல்லப்பட்டால் எதை குறிக்கும், எதை குறிக்கும் அது கை என்று சொல்லப்பட்டால் கஅபாவை குறிக்கும். பல்லி அபுது பொதுவாக சொல்லப்பட்டால் அது அல்லாஹுடைய வீட்டை குறிக்கும். அதே போல பொதுவாக ஊர் அல் ஊர் என்று சொல்லுங்க, அல் பந்தா ஊர் என்று சொல்லப்பட்டால் எதை குறிக்கும், அல்லாஹுடைய ஊராகிய மக்காவை குறிக்கும். கேட்டார்கள், இது வருதா இல்லையா? நாம் கூறினோம், ஆம் அல்லாஹ் சொன்னது கண்டிப்பாக இது அதே பந்தாதான். இது எந்த நாள் என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிந்தவர்கள். நபி அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு வேறு ஒரு பெயரை சொல்வார்கள் என்று நாங்கள் எண்ணினோம். பிறகு கேட்டார்கள், அலைஸ யௌமன் நஹர், இது குர்பானியுடைய நாள் அல்லவா? நஹர் தான் குர்பானி கொடுக்கிறது. ஹஜ்ஜில் முதல் குர்பானி, அதாவது குர்பானியுடைய முதல் நாள் எந்த நாள் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை பேணக்கூடிய மதிக்கக்கூடிய பின்பற்றக்கூடிய தௌஃபீக் தருவானாக. சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் ரத்தங்கள், உங்கள் செல்வங்கள், உங்களது மான மரியாதை, உங்களுடைய கண்ணியங்கள் உங்களுக்கு ஹராமாக இருக்கிறது, புனிதமாக இருக்கிறது. இன்றைய உங்களுடைய நாளின் புனிதத்தை போல தீ பலரிக்கும் ஹாலா, உங்களுடைய இந்த ஊரிலே உங்களுடைய இந்த நாளில், உங்களுடைய இந்த மாதத்தில், உங்களுடைய இந்த ஊரில், உங்களுடைய இந்த நாளுடைய புனிதம் எப்படிப்பட்டதோ அது போன்றுதான் உங்களுடைய ரத்தங்கள், அதாவது உங்களுடைய உயிர்கள், உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய மான மரியாதை கண்ணியங்கள் உங்களுக்கு புனிதமானவை. அப்போ ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு நடந்து கொள்ள வேண்டிய அந்த மரியாதையான அந்த பண்பை, பண்பாட்டை, ஒழுக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துவதற்காக, அதில் எந்த அளவு கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக எப்படிப்பட்ட ஒரு தெளிவான விளக்கத்தை போதித்தார்கள். அதுவும் நிதானத்தோடு போதித்தார்கள். ஒன்றிருக்கிறது சரளமாக அப்படியே பேசிக்கொண்டே போகும், பொதுவான விஷயங்கள் அப்படியே பேசிக்கொண்டே செல்லப்படும். ஆனால்
ஒரு விஷயத்தை மக்களின் உள்ளங்களிலே பதிய வைக்க வேண்டும் என்று இருக்கும்போது எப்படி நிதானமாக ஒவ்வொரு விஷயமாக கேள்வி கேட்டு சொல்லப்பட்டு அதற்குரிய அந்த முக்கியத்துவம் புரிய வைக்கப்படுமோ. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அமைப்பை பாருங்கள், கேட்கிறார்கள் முதலாவதாக இது என்ன மாதம் என்று சகாபாக்கள் தெரியாது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் தெரியும் என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து பேசுற சஹாபா அமைதியாக இருக்கிறார் கொஞ்ச நேரத்தில், எந்தவும் அமைதி காக்கிறார்கள். பேரையே இப்ப மாத்திரமாக போனதுக்கு வேறொரு பேரும் சொல்ல போறாம போனதுக்கு என்ற அளவுக்கு அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் கூட பாருங்க சகாபாக்கள் யாரும் இடையில பேசு. அதே போல இரண்டாவது கேள்வி, இது எந்த ஊர் என்று கேட்கிறார்கள். அப்பயே எல்லா சகாபாக்களும் அமைதியாக இருக்கிறார்கள். மூன்றாவது கேள்வி, எந்த நாள் என்று கேட்கிறார்கள். அப்போதும் அமைதியாக இருக்கிறார்கள். இப்படி அமைதியாக இருந்து மூன்று கேள்விகளை திரும்ப திரும்ப கேட்டுவிட்டு பிறகு மீண்டும் அடுத்து கேள்வியாகத்தான் கேட்கிறார்கள். இது உங்களுடைய அந்த உருஹத்து மாசமாக இல்லையா, இது எவ்வளவு நகலாக இல்லையா, இது அல்பல்தாவாக இல்லையா என்று திரும்ப மூன்று முறை கேள்வி கேட்டு சஹாபாக்களிடமிருந்து ஆம் ஆம் அதே மாதம் தான், அதே நாள் தான், அதே ஊர் தான் என்ற அந்த ஒப்புதலை வாங்கிக் கொண்டு பிறகு இந்த மூன்றையும் நீங்கள் எப்படி புனிதமாக கருதுகிறீர்களோ, இந்த மூன்றையும் நீங்கள் எப்படி புனிதமாக மதிக்கிறீர்களோ அப்படித்தான் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய உயிரை ரத்தத்தை அவருடைய மான மரியாதையை அவருடைய செல்வத்தை மதிக்க வேண்டும். குடும்பத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, தொழிலிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, எந்த விதமான ஒரு சூழ்நிலையிலும் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய ரத்தத்தை ஓட்டிவிடக்கூடாது. அல்லாஹ் அனுமதித்த நான்கு காரணங்கள், அல்லாஹ் அனுமதித்த நான்கு காரணம், இன்னொரு சகிசில மூன்று காரணங்கள். அல்லாஹ் அனுமதித்த அந்த மூன்று காரணங்களை தவிர வேறு எந்த ஒரு காரணத்திற்காகவும் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய ரத்தத்தை ஓட்டக்கூடாது. ஒன்று என்ன, அவன் மார்க்கத்தை விட்டு வெளியே இருக்க வேண்டும், முருந்ததாக ஆகியிருக்க வேண்டும், இல்லை என்றால் திருமணத்திற்கு பிறகு அவன் ஜினா செய்திருக்க வேண்டும், இல்லை என்றால் திருமணத்திற்கு பிறகு அவன் ஜினா செய்திருக்க வேண்டும், இல்லை என்றால் இன்னொரு புனிதமான உயிரை அவன் கொண்டிருக்க வேண்டும், இன்னொரு புனிதமான உயிரை கொண்டிருக்க வேண்டும், ஒரு சில அறிவிப்புகள் அல்லது அவன் சூரியத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டும். ஆக இந்த நான்கு காரணங்கள் இருந்தாலே தவிர ஒரு முஸ்லிமின் உயிரை கொல்லக்கூடாது. ஆனால் இன்று இந்த கலாச்சாரத்தை எந்த யூதர்களிடமிருந்து கம்யூனிச சிந்தனைவாதிகள் இருந்து படித்தார்களோ தெரியவில்லை. முஸ்லிம்களுடைய ஒரு பெரும் கூட்டம் முஸ்லிம் நாடுகளிலே, அங்கே ஆட்சி சரியில்லை, அதிகாரம் சரியில்லை, அங்கே ஒழுங்கான குர்ஆன் சுன்னாவுடைய ஆட்சி நடக்கவில்லை அல்லது நீதமான ஆட்சி நடக்கவில்லை என்று அந்த மக்கள் தங்களது மக்களையே கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை காரணமாக சொல்லி ஆட்சியின் அந்த பிரச்சனைகளை காரணமாக சொல்லி ஆட்சியாளர்களை கொள்வதோ அல்லது அந்த ஆட்சியாளர்களுக்கு கீழ் வாழ்ந்து தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்காத மக்கள், இப்படி அவர்கள் அந்த ஆட்சியை கொண்டு திருப்தி அடைந்தவர்கள் அல்ல, ஆனால் அந்த ஆட்சியாளர்களை எதிர்ப்பதற்கு தைரியம் இல்லாமல் பயந்து வாழக்கூடிய அந்த மக்களை எல்லாம் கொன்று குவிப்பதற்கு எதை இவர்களால் மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே காரணமாக சொல்லப்படுகிறார்களோ. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஃபித்னாவை அனுமதிக்கவே இல்லை. இப்படி அனுமதித்திருந்தால் உஸ்மான் அப்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாங்கள் கொல்லப்பட வரும் பொழுது அங்கே மக்களை கொள்வதற்கு அனுமதித்திருப்பார்கள். இப்ப எத்தனையோ சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களது ஆட்சியாளர் உங்களது முதுகில் சட்டையால் அடித்து உங்களது செல்வங்களை எல்லாம் பறித்துக் கொண்டாலும் கூட நீங்கள் அவர்களை எதிர்காத்தீர்கள். உங்கள் முதுகிலே சாட்டையால் அடித்து உங்களது செல்வங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் அவர்களை எதிர்க்காதீர்கள். ஒருவர் தன்னை முஸ்லிம்களுடைய அரசர் என்றோ அதிகாரி என்றோ பிரகடனப்படுத்தியதற்கு பிறகு மக்கள் அவருக்கு பயிற்சி கொடுத்ததற்கு பிறகு வேறு ஒருவர் அவரை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் தான் அரசர், நான் தான் உங்களுடைய கவர்னர், நான் தான் உங்களுடைய ஆளுநர், உங்களுக்கு அமீர் என்று சொல்லிக் கொண்டு வருவாரானால் இரண்டாவது வந்தவரை கொண்டு விடுங்கள் என்று சொல்லுவாங்க. யார் முஸ்லிம்களுடைய அசாவை அவர்களுடைய அந்த ஜமாஅத்தை பிளவுபடுத்துகிறானோ அவர்களை கொண்டு விடுகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இடங்களில் எதிர்ப்புகள் ஆரம்பிச்சு இன்று பார்த்தீர்கள் என்றால் முஸ்லிம் நாடுகளில் இந்த அளவு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எந்த இடத்துல எப்ப பார்க்கணும்? கம்யூனிஸ்டுகளுடைய ஆட்சிகளிலே அந்த நாட்டை எதிர்த்து கம்யூனிஸ்டவாதிகள் செய்த அதே செயல்களை யார் செய்து கொண்டிருக்கிறார்கள்? இப்போது முஸ்லிம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரை கொள்கிறார்கள்? இந்தியாவில் முஸ்லிம் நாடுகள் யார் இருக்கிறார்கள்? அங்கே போலீசாக யார் இருக்கிறார்கள்? அங்கே ராணுவத்தில் யார் இருக்கிறார்கள்? அங்கே அதிகாரிகளாக யார் இருக்கிறார்கள்? இப்படி ஒவ்வொரு நாளும் மக்கள் முஸ்லிம்கள் முஸ்லிம்களிலே சிலரை கொண்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு தெளிவாக சொல்கிறார். அடுத்த ஹதீஸில் அடுத்து வரக்கூடிய வார்த்தையில இன்னும் தெளிவாக வருகிறது பாருங்கள். இது நம்முடைய பாடத்தினுடைய தலைப்பினுடைய அந்த அடிப்படை. முன்பு சொல்லிவிட்டார்கள், உங்களுடைய இந்த நாளை போல, இந்த மாதத்தை போல, உங்களுடைய இந்த ஊரை போல, உங்களது உயிர் உங்களுக்கு புனிதமானது, உங்களது செல்வம் உங்களுக்கு புனிதமானது, உங்களுடைய மான மரியாதை புனிதமானது. புரிந்துள்ள உயிர் புனிதமானது, காசு பணம் புனிதமானது. ஒரு முஸ்லீமுடைய பணத்தை செல்வத்தை ஹலாலான வியாபாரம் இல்லாமல், அவனுடைய ஹலாலான அர்ப்பணிப்பு இல்லாமல் அனுபவிக்க கூடாது. அது ஒரு நயா பைசாவாக இருந்தால் எவ்வளவு எவ்வளவு நயா பைசாவாக இல்லை. அப்படி இருந்தால் அந்த ஒரு நயா பைசாவாக இருந்தாலும் கூட உனது முஸ்லீமான சகோதரனுடைய அந்த நயா பைசாவை நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் இரண்டு வழிகளில் ஒரு வழிதான் மாற்ற முயற்சி. அவர்களிடமிருந்து நாம் விலை கொடுத்து வாங்குவது, புரியுதுங்களா? ஒன்று. இரண்டாவது என்ன? அவர் அன்பளிப்பாக கொடுத்தும். இந்த இரண்டு வழிகள் இல்லாமல் மூன்றாவது ஒரு வழியில் ஒரு முஸ்லிமுடைய செல்வத்தை எடுப்பதற்கு இன்னொரு முஸ்லிமுக்கு அனுமதி இல்லை. ஆனால் இன்று காசுகளை விட பல முஸ்லிம்கள் தளம் தாழ்ந்திருப்பதை பார்க்கிறோம். அவர்களுடைய அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா, யூதர்களின் அடிச்சுவட்டிலே நீங்கள் செல்வீர்கள். எப்படி உடும்பு பொத்திலே அவர்கள் ஒருவர் சென்றிருந்தாலும் கூட நீங்களும் அந்த உடும்பு பொத்துக்குள்ள போய் பார்க்க மாட்டீங்க. ஒரு செருப்பு இன்னொரு செருப்புக்கு ஒத்திருப்பதை போல அவர்களுக்கு ஒப்பாக நீங்கள் நடந்து கொள்வீர்கள். அப்ப இந்த முஸ்லீம்கள் எப்படி இன்று பலர் மாறியிருக்கிறார்கள் என்றால் காத்திருக்க அவர்களை நீங்க ஒரு அக்கௌண்டா வைப்பீங்கன்னு சொன்னா கமிஷன் ரெண்டு இருக்கு, இருக்குதா இல்லையா, செய்யறாங்களா இல்லையா? இன்னைக்கு இது சாதாரணமாயிட்டு இதெல்லாம் ஒரு குற்றமா? எப்படி கமிஷன் வைக்கிறது? இப்ப ஒரு கம்பெனி உங்களை அனுப்புது, எதுக்காக வேண்டி? ஒரு சாமான வாங்குறதுக்காக வேண்டி. உதாரணத்துக்கு இந்த பேனை வாங்கிட்டு வாங்க, இவர்கிட்ட காசு கொடுத்து அனுப்பு. இவர் இந்த கம்பெனியுடைய பேர் எம்ப்ளாய், சம்பளம் கொடுத்து இருக்கக்கூடிய இவர் ஒரு எம்ப்ளாய், வேலை செய்யக்கூடிய இவர் என்ன செய்யறாரு? ஒரு கடைக்கு போறாரு. பேர் எவ்வளவுங்க? 1500 ரூபா. 1500 ரூபா பில்லு போட்டு தரீங்களா? சேன் வாங்குறாங்க. 1500 தான். நீங்க 1500 கொடுத்துருவாங்க, எனக்கு பில்லு நீங்க எப்படி கொடுக்கணும்? 1700 ரூபான்னு கொடுக்கணும். கொடுங்க. 1501 ரூபான்னு போட்டு பில்லு வாங்கினாலும் சரிதான். 1501 ரூபான்னு சொல்லி பில்லு வாங்கினாலும் சரிதான். ஹராம் என்பதை நீங்கள் அளவை வைத்து முடிவு செய்யாதீர்கள். ஹராம் ஹராம். உங்களுக்கு ஆஹா இருந்தால் அது ஒரு பைசாவாக இருக்கட்டும், 1 கோடியாக இருக்கட்டும். இப்ப சில பேர் எப்படின்னு சொன்னா எப்படி, அதாவது நியாயமான கமிஷன் அதை வைக்கிறோம். எப்படி நியாயமான கமிஷன்? வேற இடத்துல கொண்டு வந்தீங்களாங்க, நாங்க அப்படிலாம் செய்யல. நான் சும்மா எல்லாத்துக்கும் ஒரு 1000 ரூபாய் கொண்டு வாங்கிட்டு யோசித்து பாருங்க. இந்த மாதிரி இன்னும் எப்படிலாம் நடக்குது, ஒரு கம்பெனிக்குள்ளார போய் உங்களுடைய சாமான நீங்க ப்ரொமோட் பண்ண விற்கவருக்கு போவீங்க, அது ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டா இருக்கும். இப்ப சூப்பர் மார்க்கெட் என்ன செய்யறாங்க, ஒரு ஸ்டாஃப் நிர்ணயித்து வச்சிருக்காங்க, பர்ச்சேசிங் மேனேஜர் அப்படின்னு சொல்லி. அவருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க இல்லையா, இவர் என்ன செய்வாரு, இல்ல இந்த சாமான் நல்லா வேணாம் தெரியுங்க, உண்மையிலே நல்ல சாமான இருக்கும், இப்படி தள்ளிக்கிட்டே இருப்பாரு. கடைசியில பார்த்தாதான் ஒரு ஸ்டாஃப் சொல்லுவாரு, நன்மைக்கு வேலை செய்வாரா, வேலை செய்ய மாட்டார். எந்த வேலையில அவன் இத்தாயிட 100 ரூபாய் பொருள் அவன் 150 ரூபாய்க்கு கொடுப்பான், ஏன்னா 50 ரூபாய் கமிஷன் யாரும் கொடுக்கணும். இவன் இப்ப இந்த பொருளை 150 ரூபாய்க்கு கம்பெனி மூலமா பில் போட்டு வாங்கி கம்பெனில வச்சா, இப்ப இந்த பொருளை 170 ரூபாய்க்கு விற்க முடியுமா, இப்ப 300 ரூபாய்க்கு இருப்பான், 200 ரூபாய்க்கு இருப்பான். இப்படி என்ன ஆகிறது, எத்தனை நிறுவனங்கள் இப்படி பாழாகி கொண்டு இருக்கின்றன. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு வியாபார இடங்கள்ல இந்த கமிஷன் என்பதும் இந்த டபுள் பில் என்பதும் இந்த தந்திர வேலைகளும் முன்னேறுகிறது என்று சொன்னால், விற்றாலும் கமிஷன், வாங்கினாலும் கமிஷன், ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் கமிஷன், செக்கு பாஸ் பண்ணாலும் கமிஷன். எப்படி 40 நாள்ல செக் கொடுக்கும் கம்பெனி, அதே செக்கை 20 நாள்ல வாங்கிடலாம். எப்ப அந்த செக்ல 5% 10% அந்த செக் மேனேஜருக்கு, செக் எழுதுற மேனேஜருக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டா, உங்களுக்கு 40 நாள்ல வர வேண்டிய செக்கு 4 நாள்ல கூட கிடைச்சது. 8% கூட்டுறீங்களோ அத்தனை நாள் இதெல்லாம் கலாதா. இளைஞர் நிறைய எம்பிஏ எம்பிஏ எம்காம் இந்த மாதிரி படிச்சுட்டு நிறைய கம்பெனிகள் வேலை செய்ய வேண்டிய நம்ம வாலிபர்களும் இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு தெரிந்தவர்களும் அங்கே ஏதாவது இந்த மாதிரி இருக்கலாம். ஆனா ஒரு முஸ்லீமா அப்படி செய்யுது, ஒரு முஸ்லீமா என்ன ஆனாலும் சரி, சம்பளம் கம்மியா இருக்குது, ஒரு விசுவாசி குச்சியை ஒரு விசுவாசம் குறிச்சு எவ்வளவு வருது, இன்னைக்கு 5 ரூபா 10 ரூபா விற்கும், அது எப்படியா? இதை ஒருவர் தனது சகோதரனிடமிருந்து அவனுடைய அனுமதி இல்லாமல் பதுக்கி இருந்தால் இதற்காகவும் அவன் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பான். அதற்குரிய விசாரணை முடியாத வரை அவனால் சுறாப்பை கடக்க முடியாது. சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருப்பான், மாறிக்கொண்டிருக்கக்கூடிய வேகத்தை பார்த்தால் அதற்கு பின்னால் தான் புரிய வரும், அங்கே மாபெரும் ஒரு தவறு நடந்து கொண்டிருக்கிறது. நல்லா பாதுகாப்பான மிக தெளிவாக சொன்னார்கள், உங்களது செல்வமும் உங்களுக்கு புனிதமானது ஹராமானது, அதை நீங்கள் பிற சகோதரர்களது நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது, அவருடைய அனுமதி இல்லாமல் பொருத்தம் இல்லாமல். உங்களது நட்பை நீங்கள் சந்திப்பீர்கள், உங்களது நட்பை நீங்கள் சந்திப்பீர்கள். அப்ப இந்த ஆகிய விஷயத்துக்குதான் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த பாடத்துக்கு கீழே இந்த ஹதீஸ் கொண்டு வர, உங்களது ரப்பை நீங்கள் சந்திப்பீர்கள். அப்ப சந்திப்பு என்பது ஒருவர் மற்றவரை பார்க்கும் போது நேர் எதிராக ஒருவர் ஒருவரை கண்டுகொள்ளும் போது ஏற்படக்கூடிய அந்த அமைப்பை தான் சந்திப்பு என்று சொல்வார்கள். புரியுதுதான் இல்ல? அப்ப கண்டிப்பாக அல்லாஹுவை ஒவ்வொரு மனிதனும் சந்திப்பான். அவ சந்திக்கும் போது அல்லாஹுவை அவன் பார்ப்பான். அப்ப மறுமையில் அல்லாஹுவை பார்ப்பது என்பது ஒரு உறுதியான ஒரு விஷயம், அது எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. அழுக்கும் அப்போது அல்லாஹ் உங்களுடைய அமல்களை பற்றி உங்களிடத்தில் கேட்பான். உங்களுடைய அமல்களை பற்றி உங்களிடத்தில் விசாரிப்பான். எனவே அலா அறிந்து கொள்ளுங்கள், எனக்கு பின்னால் வழிகேடர்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள், எனக்கு பின்னால் வழிகட்டவர்களாக நீங்கள் திரும்பி விடாதீர்கள். எப்படிப்பட்ட வழிகேட்டை சொல்கிறார்கள்? மார்க்க விஷயத்தில் உள்ள வழிகேட்டை சொல்லவில்லை. உங்களுடைய அரசியல் விவகாரங்களிலே, உங்களுடைய தலைமைத்துவத்திற்கு கீழ்படிவதிலே நீங்கள் அந்த வழிகேட்டை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களிலே சிலர் சிலருடைய உயிரை கொள்வார்கள், உங்களில் சிலர் சிலருடைய பிடரிகளை வாழால் வெட்டி சாய்ப்பார்கள். இப்படிப்பட்ட வழிகேடர்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள். ஒரு முஸ்லிமுடைய உயிரை பறிப்பதற்கு எந்த விதத்திலும் நமக்கு அனுமதிக்கவில்லை. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கூறிய அந்த காரணங்கள் இருந்தாலே தெரிய, அவர் இவர்களாக ஒரு லாஜிக் இப்படி இவர்களாக ஒரு லாஜிக் எப்படி பாருங்க, சக்தா உலகத்தில் போறான்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து நம்மளை அடிக்கிறான் சரியா, அதனால அமெரிக்கால இருக்கிற யார வேணாலும், அமெரிக்கால இருக்கிற அமெரிக்கன் யார வேணாலும் அவங்க நம்ம நாட்டுக்கு வரும்போது அவங்க நம்ம அடிக்கலாமா? ஏதா அப்படின்னு கேட்டா அவங்க கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் போடுறாங்கல்ல, யாரு அந்த அமெரிக்கன் யாருக்கு டேக்ஸ் கொடுக்கா அப்படியா? அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்றாங்கல்ல, அந்த டேக்ஸ் வச்சுட்டு தானே அமெரிக்கா கவர்மெண்ட் முஸ்லீம்களை அடிக்குது. எனவே அமெரிக்கா உள்ள எந்த அமெரிக்கனா இருந்தாலும் சரி அவன் நம்ம நாட்டுக்கு வரும்போது அவனை கொள்ளலாம். பாதுகாப்பு கேட்டு நமது நாட்டுக்குள் நுழைந்து விட்டவரை அது முஸ்லிம்களுடைய நாடுல யார் பாதுகாப்பு கொடுத்தாலும் சரி, புரியுதுங்களா? மன்னர் தான் பாதுகாப்பு கொடுத்தவங்க கிடையாது, ஒரு சாதாரண ஒரு பிரஜை தன்னுடைய ரத்த உலகமோ சொந்தமோ நண்பரோ இவருக்கு நான் பாதுகாப்பு தரையில் முஸ்லீம்களுடைய ஊருக்கு கொண்டு வந்துட்டா அந்த ஊர்ல உள்ள நாட்டுல எல்லா முஸ்லீம்களும் இவருடைய உயிரை பாதுகாக்கணும். ஒரு கடைசி முஸ்லீம் ஒருத்தர் ஒருத்தருக்கு பாதுகாப்பு கொடுத்தாலும் எல்லா முஸ்லீம்களும் அந்த மனிதருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். ஒரு பாதுகாப்பு பெற்று வந்த ஒரு மனிதரின் உயிரை ஒருவன் கொள்வானையானால் அவர் சொர்க்கத்தின் வாழையை நுகர முடியாது. சொர்க்கத்தின் வாழையை ஒரு 500 ஆண்டுகள் இருந்து கூட அதனுடைய வாழையை பெற்றுக் கொள்ளலாம். இப்படி சொல்லப்பட்ட மார்க்கத்துல எப்படி லாஜிக்கு கொண்டு வராங்க? அமெரிக்கா கவர்மெண்ட்டும் முஸ்லீம்கள் அடிக்கிறாங்கயோ அதனால அமெரிக்கால உள்ள யார வேணாலும் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் கொள்ளலாம், அல்லது பிரிட்டன்ல உள்ள யார வேணாலும் எங்க வேணாலும் கொள்ளலாம். ஏன்னா அவங்க எல்லாம் யாரா? ஏதோ ஒரு வகையில கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்றவங்களாம். சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய விஷயங்கள் அல்ல, நமது குறிப்பாக முஸ்லீம் வாழ்வர்களுக்கு ரொம்ப ஆழமாக போதிக்க வேண்டிய விஷயங்கள். எல்லாருக்கும் ஆசை இருக்கு, ஜிஹாது செய்யணும் ஆசை இல்லாத முஸ்லீம் யாரும் இருக்க முடியாது. முஸ்லீமா சொல்லுங்க பாருங்க, ஜிஹாது செய்ய வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் ஒரு முஸ்லீம் இருக்கவே முடியாது. ஆனால் ஜிஹாத் என்பது எதுவல்ல, கிளர்ச்சி செய்வதோ அல்லது பொதுமக்களை கொன்று குவிப்பதோ அல்லது ஜமாஅத்தை உடைப்பதோ அல்லது தனது வாக்கு தனது அதாவது வாதங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை பகிர்ந்து கொண்டு அவர்களை கொள்வதோ அல்லது பொய்யான வாதங்களை காரணங்களை சொல்லி மக்களுடைய உயிர்களை பறிப்பதோ அல்லது அதை பறிப்பதற்காக சரி செய்வதோ அது ஜிஹாதாகாமா? அது எப்படி ஜிஹாதாகாமா? எந்த வகையில் ஜிஹாதாகாமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாத் செய்திருக்கிறார்கள், குலமாக்கள் ஜிஹாத் செய்திருக்கிறார்கள், பழைய அனுப்பியிருக்கிறார்கள், எல்லாம் ஒரு முறையோடு வந்திருப்பதை பார்க்கிறோம். எங்கேயாவது சஹாபாக்கள் அடுத்தவர்கள் போய் உள்ளார போய் கடவுளை கொண்டு போய் வந்து ஒரு 4 பேர் கொண்டு போய் வந்திருக்க இப்படி எங்கேயாவது செஞ்சிருக்கிறாரா? ஊர் இல்லைங்க, எங்கேயாவது 4 பேரை போய் கடந்து வெட்டிவிட்டு எங்கேயாவது செய்திருக்கிறார்களா? ஒவ்வொன்றும் முறையாக பிரகடனப்படுத்தப்படுகிறது, அறிவு செய்யப்படுகிறது, அதற்கு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தின் அடிப்படையில் தான் ஜிஹாது மேற்கொள்ளப்பட்டது. அப்ப அந்த அடிப்படையிலே இன்னும் ஒரு ஜிஹாது நடக்கிறேனால் ஒரு ஹலீஃபாவின் ஒரு இமாமின் தலைமையிலே கண்டிப்பாக நான் அதில் கலந்து கொள்வேன், அந்த தயாரிப்போடு நான் இருப்பேன் என்பது ஒரு முஸ்லீமுடைய நம்பிக்கையாக ஈமானாக இருக்க வேண்டும். எனக்கு அல்லாஹ் சஹாதத்தை கொடுக்க வேண்டும் என்பது ஒரு முஸ்லீமுடைய ஆசையாக இருக்க வேண்டும். ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் கிடையாது. கலவரங்களை செய்து அப்பாவிகளின் உயிர்களை கொண்டு குவித்து முஸ்லீம்களின் ஜமாத்தை பிளவு செய்து விட்டு குழப்பங்களை செய்து உயிரை கொடுப்பதோ உயிரை வாங்குவதோ இது ஜிஹாதாக ஆகாது. இந்த கூட்டு வைக்கிறது ஒரு பழக்கம் இருப்பாரு. இது முதல் முதல்ல இங்க இருந்து வந்துச்சுன்னு சொன்னா கம்யூனிச சிந்தனைவாதிகள் இருந்து வந்தது. இங்க இருந்து வந்துச்சு. இந்த கம்யூனிஸ்டுகள் ஆட்சிகளை பிடிப்பதற்காக மக்களை பயமுறுத்துவதற்கு அரசாங்கத்தை திகைக்க வைப்பதற்கு அவர்கள் உருவாக்கிய சதி திட்டமே தவிர இஸ்லாமிய வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு செயல் அறியப்படவே இல்லை. இஸ்லாமிய வரலாற்றில் அறியப்பட்ட போர் என்பதும் இன்றைய காலத்தில் முஸ்லிம்களிலே சிலர் செய்யக்கூடிய அந்த முன்னமைப்பு என்ற செயலுக்கு இடையிலே எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? புரியலனா திரும்ப சொல்லுவோம். அப்ப அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை முடிக்கும் போது சொல்கிறார்கள், அலா லியுபல்லிகு ஷாஹிதுல் காயிம், வந்திருப்பவர் வராதவருக்கு சொல்லட்டும் இந்த விஷயத்தை. முக்கியமான விஷயம், வந்திருப்பவர் வராதவருக்கு இந்த விஷயத்தை சொல்லட்டும். செய்தி யாருக்கு சென்று சேருகிறதோ அவர்களில் சிலர் கேட்டவரை விட இந்த விஷயத்தை அதிகம் புரிந்தவராக இருப்பார். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல 1 லட்சத்துக்கு மேற்பட்ட அந்த நபி தோழர்களுக்கு மத்தியில் இந்த செய்தியை சொல்கிறார்கள். இது போல இதற்கு முன்பும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயங்களை நிறைய சொல்லியிருக்கிறார்கள். அப்ப என்னிடம் யாரெல்லாம் கேட்டீங்களோ கேட்காத மற்றவர்களுக்கு நீங்களே எடுத்து சொல்லுங்கள். அப்ப அந்த அடிப்படையில் தான் சஹாபாக்களில் ஒருவர் மற்றவருக்கு ரசூலுல்லாஹிடம் இருந்து தான் கேட்ட ஹதீஸ்களை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். அப்ப அவர்களிலே யார் கல்விமார்களாக இருந்தார்களோ அதை அதிகமாக விளங்கிக் கொண்டார்கள், அதை அவர்கள் மக்களுக்கு சட்டமாக எடுத்து விளக்கினார்கள். அப்ப அந்த ஹதீஸை எங்க எப்ப எப்படி அமல் செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் செயல்முறைப்படுத்தினார்கள். அப்ப இதுதான் இந்த ஹதீஸுக்கு அர்த்தம். இந்த வார்த்தைக்கு இந்த கடைசி வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? என்ன அர்த்தம் அல்ல, சஹாபாக்களை விட பின்னாடி வரவங்க எல்லாம் ரொம்ப பெரிய புத்திசாலியா இருப்பாங்க, ரொம்ப பெரிய அறிவாளியா இருப்பாங்க, மார்க்கத்தை கரெக்டா விளங்குவாங்க என்று சிலர் விளங்கி கொள்கிறார்கள் அல்லவா? அது ஒண்ணு சரியாக உங்களிலே யார் என்னிடமிருந்து ஒரு ஹதீஸை கேட்டிருந்தாலும் முதல்ல உங்கள யார் இந்த ஹதீஸை கேட்கலையோ என்னிடமிருந்து அவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அப்ப அபூஹுரைரா நிறைய விஷயங்களை கேட்டாங்க, அதில் பல விஷயங்களை உமர் அவர்கள் கேட்காமல் இருந்தார்கள். ஆனால் நிறைய விஷயங்களை கேட்டிருந்தார்கள், அதில் எத்தனையோ விஷயங்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டிருக்கவில்லை. இப்படி அவர்களில் ஒருவர் மற்றவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களை சமய சந்தர்ப்பங்களிலே சொல்லிக் கொண்டிருக்க அதில் குறிப்பாக ஹலீஃபாக்கள் அந்த ஹதீஸ்களை கொண்டு என்ன சட்டங்களை மக்களுக்கு வகுத்து சொல்ல வேண்டுமோ வகுத்து சொன்னார். அப்ப நம்முடைய உம்மத்திலேயே மிகப்பெரிய மூத்த சட்ட வல்லுநர்கள் யார் சொல்லுவாங்க? இந்த உம்மத்தில் மிகப்பெரிய மூத்த சட்ட வல்லுநர்கள் எதிரிபாபாபியா மஹமது நம்பலா இமாம் புகாரியா இமாம் முஸ்லிமா இந்த உம்மத்திலேயே மூத்த சட்ட வல்லுநர்கள் யார்? அபூபக்கர் உமர் உஸ்மான். 1000 புகாரிக்கு சம அபூபக்கர், 1000 லட்சம் புகாரிக்கு சம அபூபக்கர், எல்லாம் 1000 கோடிக்கணக்கான அபூஹனிஃபாவுக்கு சம அபூபக்கர் எல்லாம் கோடிக்கணக்கான அஹமதுன் ஹம்பலுக்கும் ஷாபிக்கும் மாலிக்கும் சமம் யார்? உமர் எல்லாம். அந்த குலப்பாக்களுடைய அறிவுக்கு அவர்களுடைய தீட்சன்யமான அந்த ஞானத்திற்கு முன்னால் எந்த ஒரு தலைமையும் இருக்க முடியாது. அதற்கு பின்னால் வந்த எந்த ஒரு இமாவும் இருக்க முடியாது. அந்த குலப்பாக்கள் அறிவிலும் உயர்ந்தவர்கள், ஈமானிலும் உயர்ந்தவர்கள், அவர்களுடைய நீரத்தன்மையிலும் உயர்ந்தவர்கள். எனவேதான் அல்லாஹு தஆலா தனது நபிக்கு பின்னால் அந்த 4 நபர்களை நபியினுடைய ஹலீஃபாவாக உம்மத்துடைய ஆளுநர்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். ஒப்படைத்துவிட்டேனா என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் அல்லாவின் தூதரே நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், நீங்கள் எங்களுக்கு எடுத்து சொல்லியதை ஒப்படைத்தீர்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் உடைய அந்த நிறைவான அழைப்புப்படிக்கு சாட்சி சொல்கிறார்கள். சொல்லப்பட்ட விஷயம் அவர் திரும்ப ஒரு சுருக்கமா பார்க்கறதால தான் இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்கள் என்ன, ஒன்று காலம் அதனுடைய அமைப்பிற்கு வந்து விட்டது, இனி மாதங்களை யாரும் முன்ன பின்ன மாற்றக்கூடாது. அப்ப ஒவ்வொரு ஆண்டுக்கும் 12 மாதங்கள், அந்த 12 மாதங்கள்ல 4 மாதங்கள் புனிதமானது. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே ஒருவர் மற்றவரை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை சொல்லி காட்டும் பொழுது, எப்படி உங்களுடைய இந்த நாளை, இந்த மாதத்தை, இந்த ஊரை கண்ணியமாக நீங்கள் கருதுகிறீர்களோ அது போன்றுதான் உங்களுடைய உயிரை, உங்களுடைய ரத்தத்தை, உங்களுடைய செல்வத்தை, உங்களுடைய மான மரியாதையை நீங்கள் புனிதமாக பாதுகாக்க வேண்டும். அதற்கு பிறகு எச்சரிக்கையாக சொன்னார்கள், நீங்கள் சண்டை போட்டுக் கொண்டு ஒருவர் ஒருவரை கொண்டு விடாதீர்கள், அது உங்களை வழிகேட்டிலே தள்ளிவிடும். பிறகு சொன்னார்கள், நாளை வறுமையில் அல்லாவை நீங்கள் கண்டிப்பாக சந்திப்பீர்கள். அதாவது சந்திப்பு என்பது நேரடியாக நடக்கக்கூடிய ஒன்று. அந்த நேரத்தில் அடியாரங்களா ஹோய் பார்ப்பான், அல்லாஹ் அவங்களால் அந்த அடியாரத்திலே விசாரிப்பான். அப்ப இத்தனை விஷயங்களை நாம் இந்த ஹதீஸிலே தெரிந்து கொண்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸிலே உள்ள ஏவலர்களின்படி நாம் செயல்படுவதற்கும் விளக்குகளை விட்டு விலகிக் கொள்வதற்கும் உதவி செய்வாராக. அஸ்தக்ஃபிருல்லாஹு அலீம் அலீவருக்கும் அஸ்தக்ஃபிருஹு. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.